நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை நமது பண்பலகிலும் புத்தகம் மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிறுகதையாளர், இலக்கிய உரைஞர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் சிலர் கதை சொல்லி திரு நானர்காடன் அவர்கள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிதை எழுதுவதற்கென்று ஏதேனும் சூத்திரங்கள் இருக்கின்றனவா? வெண்பா, ஆசிரியப்பா என மரபு பாடல்கள் எழுதுவதற்கு இலக்கணங்கள் இருக்கின்றன. இன்றைய புதுக்கவிதைகள் எழுதுவதற்கு கவிதை எழுதும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதுமானது. தொடர்ந்து கவிதை, சிறுகதை, சங்க இலக்கிய நூல்கள் என தேடி தேடி வாசிக்கும் போது அந்த கவிதை எழுதும் ஆர்வத்தை கூர்திட்டிக் கொள்ள முடியும். இந்த சமூகத்தின் மீதான அக்கறை, மண்ணின் மீதான பாசம், மக்கள் மீதான நேசம், இயற்கையின் மீதான அக்கறை, கருணை, இவையாவும் ஒரு கவிஞனை நல்ல கவிஞனாக, நல்ல கவிதைகள் படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக மாற்றுகின்றன. மதுரையில் பிறந்து வாணியம்பாடியில் இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து நாடறிந்த கவிஞராக நம் மனத்தில் இன்றும் நிலைத்து நிற்கக்கூடியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். கவிக்கோ அவர்கள் இதுவரை 40-க்கும் மேற்பட்ட நூல்களை அளித்துள்ளார். ஆலாபனை என்கிற நூலுக்கு அவர் சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். கவிக்கோ அவர்களின் முதல் நூல் பால்வீதி என்பதாகும். இந்த பால்வீதி என்கிற நூலில் உள்ள கவிதைகள் சர்ரியலிச கவிதைகள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த கவிதைகளை புரிந்து கொள்வதில், அதிலுள்ள படிமங்களை, குறியீடுகளை பற்றி அறிந்து கொள்வதில் அன்றைய வாசகர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அவற்றை விளக்கும் விதமாக ஜூனியர் விகடன் இதழில் கவிக்கோ அவர்கள் ஒரு கட்டுரை தொடர் எழுதுகிறார். சர்ரியலிச கவிதைகள் என்றால் என்ன, படிமங்கள் என்றால் என்ன என்பதையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு கட்டுரை தொடர் எழுதுகிறார். அந்த கட்டுரைகளின் தொகுப்பாக மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்கிற தலைப்பில் ஒரு நூலாக்கம் செய்யப்படுகிறது. அந்த நூல் குறித்து இன்று நூலறிமுகம் பகுதியில் அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்பது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய கவிதை சார்ந்த ஒரு கட்டுரை. இந்த தொகுப்பில் 11 கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன. 88 பக்கங்கள் கொண்ட சிறிய நூலாக அமைந்திருக்கும் இந்த கட்டுரை தொகுப்பானது கவிதைகள் குறித்து, குறிப்பாக சர்ரியலிசம் என்றால் என்ன, அதற்கான குறியீடுகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் எளிமையான மொழியில் அனைவருக்கும் புரியும்படி இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பால்வீதி தொகுப்பில் உள்ள கவிதைகள் பற்றி எழுதுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முறைமைகள், அந்த குறியீடுகளை அவர் எவ்வாறெல்லாம் கவிதைகளின் வழியாக பயன்படுத்தினார் என்பதைத்தான் இந்த கட்டுரைகள் பேசுகின்றன. உண்மையில் கவிதை எழுதும் ஆர்வம் உடைய அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு தொகுப்பாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அதிலும் சர்ரியலிசம் என்றால் என்ன, அதற்கான குறியீடுகளையும் படிமங்களையும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எவ்வாறெல்லாம் உருவாக்கி கொண்டார் என்பதை அவரே தன்னுடைய சொற்களின் வழியாக சொல்கிறார். சொல்லப்போனால் கட்டுரைகள் என்பதை விட இவை கட்டுரை வடிவில் கவிதையாகவே அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த நூலின் சிறப்பாகவும் இருக்கிறது. எனக்கு அந்திகள் இல்லை என்கிற ஒரு கவிதைக்கு அவர் விளக்கம் எழுதுகிறார். அந்த விளக்கம்தான் ஒரு கட்டுரையாக மலர்கிறது. அந்த கட்டுரையின் தலைப்பு தான் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்பதாகும். மரணத்துக்கு பிறகு என்ன ஆவோம் என்ற ஒரு கேள்வியோடு இந்த கட்டுரை, வழிப்பறி கொள்ளைக்காரனை போல் ஒரு நாள் என்னை இந்த கேள்வி வழிமறித்து கொண்டது என்று அந்த கேள்விக்கு விடையளிக்கும் முகமாக ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதை எழுதுவதற்கும் அந்த கேள்விக்கும் இடையில் தன் மனத்தில் ஏற்படக்கூடிய படிமங்கள், குறியீடுகள் இவற்றையெல்லாம் கவிதைக்குள் அவர் பொருத்தி பார்த்து ஒரு நல்ல கவிதையாக அதை எவ்வாறு முடிக்கிறார் என்பதை மிக அழகாக விவரிக்கிறார் கவிக்கோ அவர்கள். உளவியல் மேதை யுங் என்பவர் இத்தகைய படிமங்களை மூல முதற் படிமங்கள் என்றும் முன்மாதிரி படிமங்கள் என்றும் அழைக்கிறார் என்று அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த தகவல்கள் அனைத்தையும் இந்த கட்டுரையில் பதிவு செய்கிறார். அப்படியாக அவர் மூல முதற் படிமத்தையும் மற்ற படிமங்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக எவ்வாறெல்லாம் பொருத்தி பார்த்து அந்த கவிதையை சமைக்கிறார் என்பதை விவரிக்கும் விதமாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. இந்த கட்டுரையை வாசிக்கும் போது கவிதை ஆர்வம் மிக்க எவர் வேண்டுமானாலும் இந்த படிமங்களை எப்படியெல்லாம் நாம் உருவாக்க முடியும், அந்த படிமங்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்களை பொருத்தி ஒரு கவிதையை ஒரு நல்ல கவிதையாக எப்படி அமைப்பது என்பதையெல்லாம் மிக எளிமையாக கற்றுக்கொள்ள இந்த கட்டுரையானது நமக்கு வழிவகை செய்கிறது. மணியின் நாவிலிருந்து சித்திரங்கள் மௌனமாக உதிரும் என்று ஒரு படிமத்தை அடுக்கி அந்த படிமத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கமானது எவ்வாறு மரணத்திற்கு பொருத்தமானதாக, அந்த மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்ற அந்த கட்டுரையின் தலைப்பு அல்லது கட்டுரை தொடங்கும் போது எழக்கூடிய அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு விடை சொல்லும் முகமாக அமைந்திருக்கும். மலட்டுத்தாய் என்று இன்னொரு கட்டுரை. ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தையோ இறந்தே பிறக்கிறது. குழந்தை இறந்து பிறந்திருக்கிறது போது அதன் பின்னால் ஏற்படக்கூடிய கேள்விகள், தனக்குள் உண்டாக்கக்கூடிய விசாரங்கள் இவற்றைத்தான் இந்த கட்டுரையில் அவர்கள் விளக்குகிறார். இறந்தே பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை நினைத்து அந்த பெண் எவ்வாறெல்லாம் உணர்வாள் என்பதை கவிக்கோ அவர்கள் தான் ஒரு பெண்ணாகவே மாறி யோசிப்பதாக இந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார். இது என்ன விபரீதம்? இயற்கைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பிறப்புக்கு பிறகுதானே இறப்பு? இதுதானே நியதி? பிறப்பே இல்லாமல் இறப்பா? முதலில் இறப்பு என்றால் என்ன அர்த்தம் என்றெல்லாம் கவிக்கோ அவர்களின் மனத்தில் கேள்விகள் எழுகின்றன. இந்த மலட்டுத்தாய் என்கிற இந்த கட்டுரையானது பால்வீதி தொகுப்பில் நாத்திக கோயில் என்று ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையை விளக்கும் விதமாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. இந்த கட்டுரையில் அந்த இறந்த குழந்தை, அதை பெற்ற தாய் தன்னுடைய கண்ணீரை சொருகிறாள். அந்த கண்ணீர் ஏன் வருகிறது? இப்போது அவளுக்கு எதற்கு இந்த விழிப்பூவாளிகள் என்று கேள்வி கேட்கிறாள். அவளுடைய கண்ணீர் அது கண்ணீர் அல்ல, பால் என்று சொல்கிறார் கவிக்கோ அவர்கள். அந்த கண்ணீர் எப்படி பாலாக மாறுகிறது? மார்பகம் பயனற்று போய்விட்டதால். குழந்தைதான் இறந்தே பிறந்து விட்டதே, இனி அந்த பால் சுரக்கும் மார்பகங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? மார்பகங்கள் பயனற்று போய்விட்டதால் பாதை திருப்பி அனுப்பப்பட்ட பால்தான் அந்த கண்ணீர் என்று அப்துல் ரஹ்மான் அவர்கள் விவரிக்கும் போது நம்மையும் அறியாமல் நமது கண்கள் புலமாகின்றன. அவளுடைய கண்ணீர் அது கண்ணீர் மட்டும் அல்ல என்றும் சொல்கிறார். கட்டுவதற்காக அவள் ஆசை ஆசையாக சேகரித்து வைத்த செல்ல கொஞ்சல்கள் தான் அந்த கண்ணீர். அவள் குழந்தை உயிரோடு பிறந்து வரும், அதை முத்தமிட்டு கொஞ்சலாம் என்று அவள் காத்திருந்தால் அந்த கொஞ்சல்கள் எல்லாம் இன்று வீணாக போயின. அந்த கொஞ்சல்கள் தான் கண்ணீராக வருகிறது என்று அப்துல் ரஹ்மான் அவர்கள் விவரிக்கிறார். அவள் தன் குழந்தைக்காக சேகரித்து வைத்த பாட்டு பாடல்கள் தான் அந்த கண்ணீராக வழிகிறது என்றெல்லாம் குறிப்பிடும்போது நம்மை அறியாமல் நமது கண்கள் புலமாகி விடுகின்றன. எனக்குள்ளிருந்து புதையல் எடுக்க காத்திருந்தேன், பிரசவம் என்பதே சமாதியை தோண்டிய ஓனா என்று இந்த கவிதை அமைகிறது. சமாதி பிரசவித்ததாலா இது என் கருப்பையில் அடக்கமானது, இந்த அசையை உச்சரிக்கவா காலம் என்னை வாயாக்கியது. ஜீவ எழுத்தாளனே, உன் பேனா என்னில் மைத்துளி உதறியதோ, என் ஏக்க பாத்தியில் எலும்பை நட்டவனே, இதற்காக இந்த விழிப்பூவாளிகள் இந்த கண்ணீர் பாதை திருப்பி அனுப்பப்பட்ட பால், உருகி வழியும் என் செல்ல கொஞ்சல்கள் தாளாட்டுகள் என்று இந்த கவிதை அமைகிறது. இந்த கவிதைக்குத்தான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் விளக்கமாக அதில் படிமங்கள் குறியீடுகள் எவ்வாறு தான் பயன்படுத்தி இருந்தார் என்பதை இந்த கட்டுரையின் வாயிலாக விவரிக்கிறார். இந்த கட்டுரைக்கு மலட்டுத்தாய் என்று தலைப்பு சூடியிருந்தாலும் இந்த கவிதைக்கு அவர் நாத்திக கோயில் என்று தலைப்பிட்டுள்ளார். ஏன் நாத்திக கோயில் என்று தலைப்பு இந்த கவிதைக்கு? தாயை கோயில் என்பார்கள், குழந்தையை தெய்வம் என்பார்கள். இங்கோ ஒரு கோயில் உருவாயிற்று, ஆனால் தெய்வம்தான் செத்து போய்விட்டது. தெய்வம் இல்லாத கோயில் நாத்திக கோயில் தானே என்று இந்த கவிதைக்கு தான் ஏன் நாத்திக கோயில் என்று தலைப்பிட்டேன் என்று அதற்கும் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். ஒரு கவிதைக்கு ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது, அந்த தலைப்பை நாம் எவ்வாறு அந்த கவிதையின் உள்ளடக்கத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருவதாக இந்த கட்டுரையின் முடிவு அமைந்திருக்கிறது. ஆக இவ்வாறாக இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய 11 கட்டுரைகளும் கவிதை ஆர்வம் மிக்க கவிஞர்கள் கட்டாயம் வாசிப்பதின் மூலமாக படிமங்களை எப்படி பயன்படுத்தலாம், சர்ரியலிசம் என்றால் என்ன, அந்த கவிதை கோட்பாட்டை நாம் எப்படி புரிந்து கொள்வது, அதை எப்படி நாம் கவிதையின் வழியாக நாம் மீட்டெடுப்பது பயன்படுத்துவது, நாம் புதிய கொள்முறையில் நமது கவிதைகளை எவ்வாறெல்லாம் படைத்து காட்ட முடியும் என்பதையெல்லாம் இந்த கட்டுரை தொகுப்பை வாசிப்பதன் மூலம் நாம் ஒரு புதிய புரிதலுக்கு வர முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த நூலானது முதல் பதிப்பு 1986 முதல் பதிப்பு வந்துள்ளது. நேஷனல் பப்ளிஷர்ஸ் பதிப்பகத்தின் மூலமாக இதன் 5 பதிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த கட்டுரை தொகுப்பிற்கு ஒரு மிக அழகான ஒரு முன்னுரையை கவிஞர் மீரா அவர்கள் வழங்கியிருக்கிறார். ஒரு கவிஞரின் 6 விரல் வழியே ரத்தமாக வடிகிறது என்று மீரா அவர்கள் இந்த தொகுப்பு குறித்து ஒரு முன்னுரையை மிக அழகாக படித்துள்ளார். இந்த 6 விரல் வழியே ரத்தமாக வடிகிறது என்பது கூட அப்துல் ரஹ்மான் அவர்கள் பால்வீதி தொகுப்பில் எழுதிய ஒரு கவிதையின் வரிகள் தான். 6 விரல் வழியே சிலுவையிலிருந்து வடிகிறது ரத்தம், ஆம் என் மாம்சம் வார்த்தையாகிறது என்று அப்துல் ரஹ்மான் எழுதிய வரிகளை மிக பொருத்தமாக கவிஞர் மீரா அவர்கள் பயன்படுத்தி இந்த கட்டுரை தொகுப்பிற்கு முன்னுரை ஒன்றை மிக அழகாக இருக்கிறார். இந்த தொகுப்பை வாய்ப்பிருக்கும் அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டும். குறிப்பாக கவிதை ஆர்வம் உடைய எவர் வேண்டுமானாலும் இந்த கவிதை சார்ந்த கட்டுரை தொகுப்பை வாங்கி வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்காக தெளிவாகவும் பெருமையாகவும் எடுத்து கூறிய திரு நானூர்காடன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.